ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாதே நதியாக வாரும் போதகரே. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஜீவ நதியிலே நாங்கள் மூழ்க விரும்புகிறோம். நாங்கள் அதை வானம் பண்ண விரும்புகிறோம். நாங்கள் செழிக்க விரும்புகிறோம். எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்பு வீராக. உம்முடைய ஜீவ நதியினால் எங்கள் தாகங்களை தீருங்க ஆண்டவரே. ஓ சீத்தர்லிங்க, இந்த பெந்தகோஸ்தே நாளில் அன்று உம்முடைய ஆவியினாலே எங்கள் தாகத்தை தீர்த்தரலும். கருத்துக்குள்ளே கத்தாவே, ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நடத்துங்க ஆவியானவரே. இந்த நாளில் எங்களை நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். ஹல்லேலூயா. வேதத்திலே பல பண்டிகைகள் இருக்கிறது. அந்த பண்டிகைகளை விட இந்த நாள் நமக்கு, இந்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு புதிய ஏற்பாடு என்ற அந்த கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இது பெந்தகோஸ்தே என்னும் நாள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினாலே அந்த பகுதிகளிலே ஒரு சில வார்த்தைகளை வாசித்து தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை வேதத்திலே புறாவுக்கு ஒப்பாக பார்க்கப்படுகிறது, அக்கினிக்கு ஒப்பாக. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவைகள் பார்க்கப்படுகிறது. ஒரு ஜீவ நதியாக பரிசுத்த ஆவியானவரை அங்கே பார்க்கப்படுகிறது. ஒரு காட்டுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒப்பாக பார்க்கப்படுகிறது. முத்திரை மோதிரமாக நமக்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாடு அல்லாவிட்டால் கிருபையின் காலத்திலே தேவ ஆவியானவர் இல்லாதொரு வாழ்க்கை, வறட்சியான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். கிருபையின் காலத்திலே தேவாவியானவரோடு உறவில்லாத ஒரு வாழ்வு, தேவ சித்தத்தை நாம் செய்து முடிக்க முடியாத ஒரு வாழ்வு என்பதை வேதத்தில் நாம் பார்க்கலாம். ஏனெனில் வேதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வேத வசனத்தையும் தேவ சித்தத்தையும் செயல்படுத்தி முடிக்கிறவராக நம் பக்கத்திலே நமக்குள்ள இருந்து இவைகளை நிறைவேற்ற அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பல இடங்களிலே பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தைகளை கொண்டு, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், நீங்கள் காத்திருங்கள், யார் தேவ ஆவியானவர் வரும் வரைக்கும் காத்திருங்க. நான் சிந்திச்சேன், தேவாவியானவர் வருவதற்கு முன்பதாக இவர்கள் செயல்பட்டிருந்தால் என்னவாகி இருக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு சொன்னார், நீங்க காத்திருங்க, நீங்க அமர்ந்திருங்க, நீங்க கொஞ்சம் பொறுத்திருங்க, அவர் வருவார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் சரியை குறித்து, நீதியை குறித்து, சத்தியத்தை குறித்து போதிக்கிறதுக்கு என்று சொல்லி நான் போகிறது உங்களுக்கு நல்லது என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகையினாலே அதை கேட்டவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் பயத்தோடு ஒளிந்து அப்பப்போ மறைந்து இருந்த பொழுதும் ஒரு நாள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாளை குறித்து அல்லாவிட்டால் தேவ ஆவியானவரை குறித்து இன்றைக்கு ஒரே செய்தியிலே பேசி முடிக்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தது சத்தியம். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலன் நடவடிக்கைகளிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர்களாலே நடந்த அசாதாரணமான காரியங்கள் ஒன்று. அதை விட தனிப்பட்ட வாழ்விலே தேவ பிள்ளைகளுக்குள்ளே எழுந்த எழுப்புதல்கள் ரெண்டு. அதை விட தேவ ஆவியினுடைய வல்லமையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மூன்று. அதைவிட கர்த்தருடைய வசனம் பிரித்து கர்த்தருடைய வார்த்தைகள் சரியாய் ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டார்கள் என்பதை கூட நாம் பார்க்கலாம். இவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் முன்பாக நின்றார். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்வு, கர்த்தருடைய ஆவியானவரோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்வு. இன்றைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கலாம், நாங்கள் செபம் பண்ணலாம், நாங்கள் ஊழியம் கூட செய்து விடலாம், ஆனால் தேவ ஆவியானவர் என்பது எனக்கும் அவருக்கும் உரிய ஒரு தொடர்பு, ஒரு உறவு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பரிசுத்தாவியானவர் எல்லாருக்குள்ளையும் இருக்கிறதையும் நாம் கண்டுகொள்ள முடியாது. பரிசுத்தாவியானவர் ஒரு இடத்துல இருந்து விலகுகிற பொழுதும் சீக்கிரத்தில் நாம் கண்டுகொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் இதை குறித்து சிந்திக்கலாம், ஓகே நாம் அதை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் கர்த்தர் எங்களை நடத்துகிற விதத்தில் தான் இருக்கிறது. எங்களை எப்படி கொண்டு செல்லுகிறார் என்பதிலே தான் இருக்கிறது. நாம் எப்படி பேசுகிறோம், நடந்து கொள்ளுகிறோம் என்பதிலே தான் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே ஒரு நாள் வந்தது, ஒளிந்திருந்த சீஷர்களுக்கு மறைந்திருந்த சீஷர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பேசாம இருங்கப்பா, அவர் வருவார், அவர் வருவார், நான் போறேன், அவர் வருவார், நான் அனுப்பி வைக்கிறேன் போனார். சடுதியிலே ஒரு நாள் உருவானது, அதுதான் இந்த பெந்தகோஸ்தே நாள். இதிலே நடந்த காரியம் நீங்கள் வாசித்திருப்பலாம், வாசித்திருப்பீங்க நம்புகிறேன். சீக்கிரமாக அந்த நாலு வசனங்களையும் வாசித்து விட்டு நான் செய்திக்குள்ளே சீக்கிரம் கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிகளுக்கு அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலே இருந்து நான்கு வசனங்கள் சீக்கிரம் வாசிங்கள், நான் அங்காலே கடந்து செல்லலாம்.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
ஹல்லேலூயா. இங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஒருமனப்பட்டு இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வசனத்தை இங்கிருந்து பிரசங்கிக்கிறோம், எல்லாரும் நாம் கேட்டுவிட்டு சென்று விடலாம். நீ ஒருமனமா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எல்லாரும் வசனத்தை கேட்டு விடலாம். ஆனால் தேவ ஆவினால் நிறைக்கப்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய இருதயம் இணைந்திருக்க வேண்டியது அவசியமானது. அது எங்கேயாகி யாராவது இப்ப குடும்பங்கள் நிறைந்தாலும் சரி, ஒரு தனி மனிதன் நிறைந்தாலும் சரி, சபை நிறைந்தாலும் சரி, அங்கு கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியைக்கு அவருடைய வழிநடத்தலுக்கு ஒருமனம் ஐக்கியம் என்பது மிகவும் மிகவும் முக்கியம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஒருவேளை இவ்வளவு பேரும் சேர்ந்திருந்தாங்க, மேல்வட்டரிலே காத்திருந்தாங்க, ஆனால் ஒருமனம் இல்லாமல் இருந்திருந்தால் இங்கே நிறைக்கப்பட்டிருக்குமா, இந்த நாள் இப்படி நடந்திருக்குமா என்பது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. விளங்குறதா? ஆகையினாலே பரிசுத்தாவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே அந்த நாளிலே வருகிற பொழுது அவர்களை நிறைப்பதற்கு முக்கியமான காரியம், அவர்கள் ஒன்றாக வந்திருந்தார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பக்கத்தை குறித்து இந்த நாளிலே காலமிலே பேசினேன், ஆனால் வேற விதத்திலே பேசினேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய செய்தி இங்கே வேறு. ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனங்களை நிறைக்க வேண்டுமா? நான் உங்களுக்கு முதலே சொல்லிடுறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத வாழ்வு ஒரு வறட்சியான வனாந்தர வாழ்வு. தேவாவியானவர் இல்லாத வாழ்வு. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தேவாவியானவரோடு தொடர்பில்லை, தேவாவியானவரோடு தொடர்பில்லை. இந்த இப்படியான பெந்தகோஸ்தே நாட்களை விரும்பாதவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு சிலர் வல்லமை எண்டுவார்கள், ஒரு சிலர் ஏதோ ஒரு ஒரு காரியம் வந்து விசேஷம் வந்து சொல்லிவிட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்பது திரியோக தேவத்திலே ஒருவராய் கிரிய செய்கிறவர், மூன்றில் ஒருவரானவர், அவர் ஒரு நபர் என்பதை திரும்ப 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 அடித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகின்ற வாழ்விலே, ஞானஸ்தானம் எடுத்தேன் என்று சொல்லுகின்ற வாழ்விலே இல்லாதிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வறட்சியானது. ஏன்? வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கலாம், தேவ ஆவியானவர் எங்களை பிதாவுக்கு சித்தத்தின்படி, தேவ வசனத்தின்படி, கர்த்தருடைய வழிநடத்தல் தேவ சித்தத்தின்படி எங்களை நடத்தி செல்லுகிற ஒருவராய் இருக்கிறபடியினால் அவர் இல்லாவிட்டால் நமக்கு கஷ்டம். அதனாலே கிருபையின் காலத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் கூட அவங்களுக்கு இருக்கல, இருந்து அவர் வந்து விடுவார், போய்விடுவார். ஆனால் அவங்களோடு அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற காலம் நமக்கு தான் கிடைச்சிருக்கிறது. நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து வேதத்தில் பல பக்கங்களை நாம் பார்க்கலாம். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெந்தகோஸ்தே நாளிலே தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், சீஷர்கள் கூடியிருந்த பொழுது என்ன நடந்தது? தேவன் இறங்கினார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், வல்லமையாக இறங்கினார், பெரும் காற்றாக இறங்கினார், சுழல் காற்றாக இறங்கினார், அக்னி மயமாக இறங்கினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் தேவ பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். அநேகரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிதாவை ஏற்றுக்கொள்ளுவார்கள், குமாரனை ஏற்றுக்கொள்ளுவார்கள், பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சபைகளில் இப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கங்கே இருக்கிறதுண்டு. உனக்கு நான் சொல்லவா, நீ பரிசுத்தாவியானவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, திருத்துவத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அர்த்தம் கொள்ளும். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது விளக்கம் இல்லையா? படி, விளக்கம் இல்லையா? செபத்தில் இரு, விளக்கம் இல்லையா? காத்திரு, விளக்கம் இல்லையா? உபவாசம் போடு. அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார், அவர் உன்னை பலப்படுத்துவார், அவர் உன்னை தைரியப்படுத்துவார், அவர் உன்னை உற்சாகப்படுத்துவார், அவர் உன்னை நடத்தி செல்லுவார். ஆகையினாலே சபைகளே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுவது என்னவெனில், பரிசுத்த ஆவினால் நிறைந்த வாழ்வே ஆசீர்வாதமான வாழ்வு. அல்லேலூயா. ஆகையினாலே பெந்தகோஸ்தேயின் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்தது, முழக்கம் போட்டது, வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதும் அசைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கைகள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினாலே அசைக்கப்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில், இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நாட்களிலே தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்முடைய வாழ்விலே தனிப்பட்ட விதத்திலே உண்டாக வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு இன்றைக்கு இருக்கிற இடத்தில் இருந்து அசைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு காத்திருந்த இடங்கள் அசைந்தது, இன்றைக்கு நம் இருதயங்கள் அசைவதாக, நம்முடைய வாழ்வின் கோணங்கள் அசைக்கப்படுவதாக. எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமத்திலே இறங்குகிற பொழுது. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு ஆராதனை கூட முடியவில்லை, அவர்களுக்கு கைவெட்டி ஜெபம் பண்ண முடியவில்லை. ஆனாலும் தேவன் கர்த்தர் கிருபியா இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடங்கள்ல உங்களை ஆவியினால் நிறைப்பாராக. அல்லேலூயா. இப்படியே பேசினால் செய்தி குறைந்துவிடும். ஆகையினாலே அல்லாமலும் அக்னியமான நாவுகளை போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அது அமர்ந்தது. அல்லேலூயா. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எதற்கெல்லாம் ஒப்பிடப்பட்டிருக்கிறார் என்பதிலே அக்னி, அக்னி, அக்னியை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல இடத்துல, பல இடத்துல அக்னி இறங்கினதை நான் பார்க்க முடியும். அக்னி இறங்கி அங்கீகரித்தது, பலிகளை அங்கீகரித்தது, பட்சித்தது, தேவ ஜனங்களை அக்னி ஸ்தம்பம் இறங்கி நடத்தியது. ஆகவே அக்னியானது தேவ ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில், இந்த காலை செய்திக்கு அக்னியின், அக்னி பரிசுத்தாவியானவர் அக்னிக்கு ஒப்பாகப்பட்டிருக்கிறான்னு சொல்லித்தான் பேசுவதற்கு அங்கே வந்தேன். ஆனா செய்தி வேற மாதிரி போய்விட்டது. அல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் அக்னிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நான் வாசிக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தேவ சமூகத்திலே, தேவ புரசனத்திலே நிறைகிற பொழுது அவருடைய வாழ்விலே மாற்றப்பட்ட ஒரு மாற்றத்தை அதை சிந்திக்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தூதனானவன் அக்கினியை கொண்டு வந்து அவன் வாயிலே வைக்கிற பொழுது தான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு மாற்றம். அல்லேலூயா! நம் வாழ்விலே மாற்றங்கள் உருவாக வேண்டுமேயானால் தேவ ஆவியின் நிறைவு நமக்கு தாராளமாய் இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு கேள்வி என்று கேட்கவா, நாம் தேவாவினாலே இன்றைக்கு நிறைந்திருக்கிற அளவு போதுமா? போதுமா? இந்த கடந்த வருஷத்துல இந்த கொரோனாவை பார்த்து பார்த்து பார்த்தே போயிட்டோம். ஆனா கர்த்தருடைய ஆவியின் நிறைவு உன் கதவை பூட்டிவிட்டு விழுந்து கிடந்து செபித்து அந்நிய பாஷி பேசி தேவ பிரசன்னத்திலே நிறைந்து புலம்பின நேரம் அது நம்மிடத்தில் இல்லையே. நாம் எல்லாரும் வெளியான கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம், வெளியான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் தேவன் உள்ளான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதை முக்கியத்துவப்படுத்துகிறார். விழுந்து கிடந்து புலம்பின மனத்தியானங்கள் தேவனுக்கு வேண்டும். தேவ பிரசன்னத்தில் உங்களுக்கு தெரியுமா, சில வேளைகள்ல தேவ பிரசன்னத்தில் நிறைந்தால் நமக்கே தெரியாது நாம எங்க இருக்கிறோம், எங்க நிக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன நிலைமையில நிக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்மளை நிறைக்க வேண்டும். பிரியமானவர்கள், உங்களுக்கு தெரியுமா, தேவ ஆவியானவர்கள் நிறைப்பட 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 தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் எல்லாம் நம் வாழ்வில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே போகும். இதுதான் அங்கே இருக்கிற பெரிய ரகசியமும் அதிசயமும். காணப்பட்டது அக்னிமயமான நாவுகள் அவர் மேல் இறங்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் இப்பதான், அவர்கள் எல்லாரும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவ்வளவு பேரும் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைக்கப்பட்டார்கள். அவ்வளவு பேர் யாரெல்லாம் கூடியிருந்தாங்களோ அவ்வளவு பேரும் தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டார்கள். சிந்திக்க முடியவில்லையே, சிந்திக்க முடியவில்லையே இல்லையா? நாம எனக்கு தெரிந்த அநேகர் இருக்கிறார்கள், இன்றைக்கு பெந்தகோஸ்தன்னா அதுக்கு முதல் நாள்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவார்கள். தேவன் இறங்க வேண்டும், ஆவியானவர் இறங்க வேண்டும், என்னை நிறைக்க வேண்டும், என் சபையை நிறைக்க வேண்டும், என் ஊழியர்களை நிறைக்க வேண்டும் என்று சொல்லி உபவாசம் போட்டு புலம்புகிறவர்களை நான் கண்டிருக்கிறேன். இன்னைக்கு பெந்தகோஸ்தினால் ஒரு நாளாக கடருகிறதோ நம் வாழ்விலே, பெந்தகோஸ்தினால் ஒரு சம்பவமாக நடந்து போகிறதோ நம் வாழ்விலே, உனக்கு ஒண்ணு சொல்லவா, பெந்தகோஸ்தே நாள் தான் நம் வாழ்வு. நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்வு அதுதான். அது இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. நான் நம்புகிறேன் இந்த அப்போஸ்தலர்கள் இந்த சீஷர்கள் எல்லாரும் பயந்து அப்படியே ஒளிஞ்சிருந்தால் இன்றைக்கு, ஆனா அவங்கள் தைரியப்படுவதற்கும் அவர்கள் உற்சாகமடைவதற்கும் அவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுப்புதலை உண்டு பண்ணுவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருந்தது யார்? எவர்? யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். தேவ ஆவியினாலே நிறைந்து தைரியமாய் பிரசங்கித்து 5000 பேர் என்று சொல்லி சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைந்ததுன்னு சொல்லி எங்க அவர்கள் தேவ ஆவியினாலே நிறைந்திருந்தார்கள். அவர்கள் தேவாவினாலே நடத்தப்பட்டார்கள். அவர்கள் தேவாவினாலே பேசப்பட்டார்கள். அவர்கள் தேவாவினாலே கொண்டு செல்லப்பட்டார்கள். அதனாலே பயங்கரமாக கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுப்புதலை எழுப்பி சபைகளை கட்டிவிட்டு அந்த சபைகள் இன்று வரைக்கும் கட்டப்பட்டு கொண்டே இருக்குது. ஆச்சரியம், வல்லமை, தேவாவியாண்டு வல்லமை அவ்வளவு அவ்வளவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், தேவாவியானவர் ஜீவன் நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே பல இடத்திலே நாம் பார்க்கலாம், பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. அல்லேலூயா! இந்த செய்தி ஜீவ நதியும் ஆவியின் கனியும் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஜீவ நதியும் ஆவியின் கனியும். ஆவியின் கனிக்குள்ள எவ்வளவு போக முடியுமோ எனக்கு தெரியல, ஆனால் நான் ஜீவ நதியை முக்கியப்படுத்தி பேசிக்கொண்டு போகிறேன். கர்த்தரங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா! எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 7:37 வசனம்.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
ஹல்லேலூயா! இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வசனம் வேதத்துல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு வசனம், நாலு வரிகள் இருக்கிறேன்னு சொல்லி விட்டு விடாதீர்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ ஆவியானவர்களே எவ்வளவு தாகம் உள்ளவர்களாயிருக்கிறோம் அல்லாவிட்டால் எதன் மீது நம்முடைய தாகம் இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நாம் சிந்திப்பது நமக்கு நல்லது. எங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யக்கூடிய ஒருவர் இருந்தால் அவர் பரிசுத்த ஆவியானவர். நன்றாய் வழங்கிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகையினாலே இங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீர தாகத்தை குறித்து நாம் சிந்திப்பதுண்டு. விதம் விதமாக டெஸ்டாக நம்முடைய தாகங்களை நாம் தீர்த்துக் கொள்வதுண்டு. ஆனால் உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், மறுசாயல் படப்போகிற மனிதன், உள்ளான மனிதன் தாகம் யார் மீது இருக்கிறது? சிந்திக்கு, செயல்படுங்கள். இந்த நாளிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் சிந்திங்கள். நம்முடைய ஆத்ம தாகம், ஆத்மா எதன் மீது தாகமாக இருக்கிறது? பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் நிலைத்திருக்க போறவர்கள் அல்ல. இந்த பூமியிலே நாம் நீண்ட நாள் இருக்க போகிறவர்கள் அல்ல அல்ல. ஆனால் உள்ளான மனிதன், அவன் நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழுவதற்கு இந்த பூமியிலே நாம் ஆவிக்குரியவர்கள், தேவ பிள்ளைகள் எதன் மீது தாகமாயிருக்கிறோம்? இயேசு சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வர நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. இந்த பூமியிலே தாகம், அடிக்கடி தாகம் உண்டாகிக்கொண்டே இருக்கும் பாருங்க, அடிக்கடி குடிச்சுக்கொண்டே இருக்க வேண்டியதா, அடிக்கடி சரீரத்தை பார்த்துக்கொண்டே. ஆனால் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன் எதன் மீது தாகம் கொண்டிருக்கிறா? இன்னைக்கு அநேகர் கர்த்தர் அந்நிய பாசி என்பது வரம், அந்நிய பாசினாலே நிரப்பி இருப்பா, பேசுவதே கிடையாது, சத்தமாக பேசுவதே கிடையாது, முணுமுணுப்பது, வாயை மூடிக்கொண்டு இருப்பது, வரங்களை அவமதிப்பதற்கு அது சரி. அந்நிய பாஷை கர்த்தரால் தேவாவினாலே கொடுக்கப்பட்டது, அது அவருடைய அடையாளம். ஆனால் பேசுவதில்லை, முணுமுணுப்பது, வரங்களை அவமதிப்பவர்களை குறித்து அப்போஸ்தலர்களே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி. இது தேவனால் கொடுக்கப்பட்டது நமக்கு. சிலருக்கு அந்நிய பாஷை பேசினால் வெக்கம், சத்தமாய் பேசினா கூச்சை. நீ கர்த்தரை அவமதிப்பதற்கு சரி, தேவ ஆவியானவரை அவமதிப்பதற்கு சரி, கர்த்தருடைய ஆவியானவரை அவமதிப்பதும், கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்துவதும், கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாய் எழும்புவதும் எவ்வளவு பாரதூரமானது என்பது வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடுவில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா, வரம், அவர் இறங்கினத்துக்கு ஆதாரம் அந்நிய பாஷை. தேவனோடு பேசுங்கள், பேசுங்கள். நாளிலே அநேகர் கேளில் அந்நிய பாஷைக்கு பேசி ஜபம் பண்ணின ஆண்டவருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். அந்நிய பாஷைகளை பேசி 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 நல்லா பேசி. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவ வாக்கியம் பாசிங்கிறது, வேத வாக்கியம்
சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய உள்ளம், உள்ளான உள்ளம், அதுல இருந்து எது வர வேண்டுமா? ஜீவ நதி, பேரின்ப நதி, அது பாய்ந்து ஓட வேண்டுமா? ஹல்லேலூயா. எது? அவர் கொடுக்கிற ஜீவ நதியை குடிப்பவர்களுக்கு, அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவருடைய இருதயத்தில் இருந்து ஜீவ நதி ஓடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு கேட்கவா, நம்முடைய இருதயம் எந்த நதியில இன்றைக்கு மூழ்கி இருக்கிறது? எந்த நதியில நிறைந்திருக்கிறோம்? எவ்வளவுத்துக்கு நிறைந்திருக்கிறோம்? என்னத்தால் நிறைந்திருக்கிறோம்? நான் இருதயத்தின் நிறைவை குறித்து பேசவில்லை. தேவ ஆவியானவருடைய ஜீவ நதி, பேரின்ப நதி, தேவ ஆவியானவர் எவ்வளவுத்துக்கு நம்முடைய உள்ளான மனிதனில் நிறைந்திருக்கிறார்? என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். காலமோ செல்லுகிறது, காலமோ செல்லுகிறது. எப்படியே இருப்போம் அன்பானவர்களே, திடீரென்று மறித்து விடுவோம். எவரும் கேட்க முடியாது ஏன் மறித்தார். அந்த அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஏன் மறித்தாய் தெரியாது, ஏற்கு மறித்தாய் தெரியாது, நேற்று தானே நல்லாய் துள்ளினார் தெரியாதப்பா. அதனால் நான் சொல்லுகிறேன், காலத்தை கவனியுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த நாளிலே, இந்த பெந்தெகொஸ்தே நாளிலே, பிரியமான தேவனுடைய பிள்ளை, உன் இருதயம் ஜீவ நதியினால் நிறைந்திருக்கிறதா, அது புரண்டோடுகிறதா என்பதை சிந்தி. வேற எதையும் சிந்தித்து நாட்களை வீணடியாது, வீணடியாது. அடுத்தத வாசிங்க, போகலாம் சீக்கிரமாக.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற
ஆவியை குறித்து,
ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
ரெண்டு வசனத்திலே இயேசு என்னத்தை குறித்து பேசுகிறார்? நாம் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? அவர் ஜீவ நதியானவர், பேரின்ப நதியானவர். நம்முடைய இருதயத்தில் அவர் நிறைந்திருக்க வேண்டும். அவர்தான் உள்ளான மனிதனின் தாகத்துக்கு பதிலானவர். உள்ளான மனிதன் தாகம் கொண்டிருந்தால் அவன் தான் பதிலாயிருக்கிறார். பிரியமானவர்களே, மாம்சம் சரீர தாகத்திற்கு ஏதாவது குடித்து விடலாம், ஆனால் ஆவிக்குரிய மனிதனுடைய தாகத்திற்கு எதையும் குடிக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒருவர் தான், அவர்தான் ஆவியானவர், அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர், அவர்தான் தேவ ஆவியானவர். அவரை குறித்து இயேசு அருமையாய் பேசுகிறார். அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பொழுதும் பிறகும் அவரை குறித்து பேசுகிறார். இங்கே அவர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், இந்த அவர் அவர் அவரை குறித்து பேசினார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். யாரு? இயேசு ஆவியானவரை குறித்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் வருகிறார், அவர் வருகிறார். ஆனா அவர் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ நதியை குடிப்பவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். என்னவெனில், ஜீவ நதி இல்லாத ஒரு வாழ்வு வறட்சியான ஒரு வாழ்வு, ஜீவ நதி இல்லாத ஒரு வாழ்வு வனாந்திரமான ஒரு வாழ்வு. இன்னைக்கு அநேகருக்கு இதை கேட்கிற பொழுது சிந்திக்க தோண்டலாம், சிந்தியாமல் இருக்கலாம். இதை ரசித்து ருசித்தால் நமக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேகர் ஆவியிலே ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு எங்கேயோ நிற்கிறார்கள். ஆவியிலே ஆரம்பித்தவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஆவியிலே நிறைந்து கொள்வார்கள், எதுக்கெடுத்தாலும் ஆவியிலே தான் பேசுவார்கள், எதுக்கெடுத்தாலும் இன்றைக்கு பேசவே முடியாமல் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உண்மையாக கர்த்தருடைய ஆவியானவர்களை சேர்ந்து கொள்வதில்லை, உண்மையாக தேவனுடைய ஆவியானவர்களை இணைந்து கொள்வதில்லை, உண்மையாக தேவனுடைய ஆவியானவர்களே நிறைந்து கொள்வதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ ஆவியினாலே எவ்வளவுத்துக்கு நிறைந்திருக்கிறோம் என்பது இன்றைக்கு நமக்கு தெரியும். எனக்குத்தான் தெரியும் நான் எவ்வளவு, உனக்குத்தான் தெரியும் நீ எவ்வளவுன்னு சொல்லி. அப்போஸ்தலர்கள் நிறைந்திருந்தார்கள், அவங்க எப்பொழுதும் நிறைந்துதான் இருந்தார்கள். போகிறனும் வருகிறன எல்லாம் இயேசுவின் நாமத்தை தைரியமாக பிரசங்கித்து, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, தேவன் அவர் என்பதை நிரூபித்து, எப்பொழுதும் தேவ ஆவியினாலே நிறைந்திருந்தவர்கள். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இயேசுவானவர் இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய இயேசுவோடு இருந்து ஊழியம் செய்கிற பொழுது அநேக தடவை சிக்கிக் கொண்டார்கள், தவறிக்கொண்டார்கள், பிழை செய்தார்கள், விழுந்தெழும்பினார்கள். ஆனால் பரிசுத்தாவினாலே நிறைந்த பொழுது தைரியமோ தைரியம், பலமோ பலம், எழுந்து நின்றாங்க பாருங்க, தைரியமாய் பேசினாங்க பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டினாங்க. இன்றைக்கு தேவ ஆவியினாலே நிறைந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து எவ்வளவுக்கு வைராக்கியம் கொள்ளுகிறோம். இன்னைக்கு வைராக்கியமா? அது கேட்ட சொற்களாக மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்திலே வைராக்கியம் கொள்ளுங்கள். தேவருடைய நாமம், அவர் உன்னதமானவர், என்னை ரட்சித்தவர், என்னை பாதுகாத்தவர், என்னை நரகத்திலிருந்து மீட்டவர், என் பாவங்களை மன்னித்தவர். இந்த அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சீஷர்கள் எவ்வளவுத்துக்கு அன்பு வச்சாங்களோ எனக்கு தெரியல, ஆனா அவங்க பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அவங்க நடத்தின காரியங்கள் இருக்கு பாருங்க, அவங்க தைரியமாக பேசினவைகள் இருக்கு பாருங்க. கேட்ட அசந்து போகிறோம், அருமையாக பேசினார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தெய்வ ஆவியினாலே நிறைந்திருந்தார்கள். நம்முடைய வாழ்வு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? வசனத்திலே நாம் நிறைந்திருக்கலாம், நல்லது நான் இல்லை என்று கட்டாயம் வேண்டும். அதை குறித்து நமக்கு போதிப்பதற்கு, அதை நமக்கு சொல்லுவதற்கு, சரி பிழை என்று சொல்லுவதற்கு, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்கு அவர் நமக்கு வேண்டுமே. எவ்வளவுத்துக்கு நாம் நிறைந்திருக்கிறோம், எவ்வளவுத்திற்கு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பேசியது எதை குறித்து தெரியுமா? நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் பேசினார். அவர் கொடுக்கிற அந்த நதி, ஜீவ நதியை உண்பவர்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஹலலுயா. எப்பொழுது ஒரு சம்பவத்தை நான் பார்த்து சீக்கிரத்தில் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஹலலுயா. திருப்பி கொள்கிற எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தில் இருந்து வாசிங்க. 17:5,
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளியாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
இப்ப திருப்பி 5வது 6வது வசனத்தை வாசிங்கள். 5வது 6வது வசனத்தை வாசிங்கள்.
மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபாலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளியாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான்.
இங்க ரெண்டு விதமான நிலத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ரெண்டு விதமான நிலம், ஒன்று வனாந்திரமான ஒரு நிலம், இன்னும் ஒன்று நீரூட்டண்டை நதி இருக்கிற இடத்தை குறித்து ரெண்டு விதமான வசனத்திலையும் பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. வனாந்திரமான நிலத்தில் இருக்கிறவர்கள், வனாந்திரமான நிலத்தில் வாழுகிறவர்கள், தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள், தேவ ஆவியானவரை அனுபவிக்காதவர்கள், இதை குறித்து 6வது வசனம் சொல்லுகிறது என்னவெனில், செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணார்கள். யாரு? கத்தரை நம்பாத மனிதர்களை குறித்து எழுதப்படுகிறது, கத்தரை நம்பின மனிதர்களை குறித்தும் எழுதப்படுகிறது. ரெண்டுக்கும் உதாரணம் எங்க இருக்கிறது தெரியுமா? ஒன்று வனாந்திரம், மற்றது நதி அண்டை இருக்கிற மரங்கள். வனாந்திரத்தை இருக்கிறவர்களும் நதி அண்டை இருக்கிறவருடைய வித்தியாசம் என்ன? வனாந்திரத்தில் ஜீவ நதி இல்லாமல், பேரின்ப நதி இல்லாமல் வாழுகிற நம்முடைய வாழ்வு வறட்சி உள்ளதாக இருக்க. செழிப்பு எதிலே நாம் பார்க்கிறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்வின் செழிப்பு எங்கே இருக்கிறது? ஒரு மனிதன் செழிப்பது என்பது எண்ணத்தில் செழிப்பது. பிரியமானவர்களே, தேவ ஆவியானவருடைய நிறைவிலே வாழுகிற ஒரு மனிதன் அவன் செழித்து வாழுகிற ஒரு மனிதன் ஐயா. செழித்து வாழுவது, ஆசீர்வாதமாக வாழ்வது, கர்த்தரங்களோடு பேசுகிறார், கர்த்தரங்களை நடத்துகிறார், அது இருக்கட்டும். தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே எவ்வளவுக்கு நிறைந்திருக்கிறார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம தவறாக நடக்கிற பொழுதும் கர்த்தரங்களோடு பேசுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் பிழைவிடுகிற பொழுதும் கர்த்தரங்களோடு பேசுவார். நீ இப்படி செய்யாது என்று சொல்லி, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆனால் தேவாவியானவர் அவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும், நம் இருதயம் அவர்னால் நிறைந்திருக்க வேண்டும். அது வித்தியாசமானது. பழைய பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தாவியானவர் மனுஷரை விட்டு போகிறது தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆனா நமக்குள்ள தேவ ஆவியானவர் நிறைந்திருக்க வேண்டும், அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு மனிதர்கள் ஆசீர்வாதத்தை, தேவ பிள்ளைகளும் கூட ஆசீர்வாதத்தை வேறு விதத்தில் பார்க்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லவா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சொச்சு, ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய வாழ்வு எங்க தங்கி இருக்கிறது? தேவ ஆவியானது பரிபூர்ண நிறைவிலே. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த கொரோனாவால நித்திர கொண்டுட்டு இருக்குது, தூங்கி கொண்டிருக்கிறது அநேகர். நம்ம தேசத்தில் இப்படி இருந்துச்சுன்னா இலங்கை இந்தியாவை சிந்தித்து பாருங்க. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியிருந்த குடியில்லாத உவந்த நிலையிலும் தங்குவான். ஆக வறட்சியான ஒரு வாழ்வு, தன்னி ஜீவனதியே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஒரு தேவ பிள்ளைகளோடு கதைக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து எவ்வளவு பேசுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். தேவ ஆவியானவரை குறித்து அவருடைய உறவை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். கிறிஸ்தவர்கள் என்று இருப்பது முக்கியம் அல்ல, தேவ ஆவியானவர் எவ்வளவுத்துக்கு பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களிலேயே பெரிய பிரச்சனை, இப்படிப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் பெரிய பிரச்சனை. தேவ ஆவியானவர் கர்த்தருடைய மறட்சி நிறைந்த வாழ்வு எது? தேவாவியானவர் இல்லாத வாழ்வு, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்வு எது? தேவாவியானவர் இல்லாத வாழ்வு, துக்கம் நிறைந்த, துயரம் நிறைந்த, வேதனை நிறைந்த வாழ்வு. ஏன்? அவர் இருந்தா உன்னை ஆட்டி தேத்துவார் என்று வேதம் சொல்லுதே, அவர் உன்னை கட்டுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுதே, உன்னை அவர் தூக்கி விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுதே, உன்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை தள்ளிவிட்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம். இன்றைக்கு மாத்திரம் இந்த செய்தியை பேசுவது என்றது இல்லை நோக்கம், ஆனால் இந்த நாளிலே அவரை குறித்து பேசி ஆக வேண்டும். தொடர்ந்து பேச விரும்புகிறேன், வருகிற நாட்கள் முடிந்தால் அதை குறித்து பேச விரும்புகிறேன். இதை குறித்து 4-5 செய்திகள் இருக்கிறது, பேசி இருக்கிறேன், திரும்பவும் பேச விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வறட்சி ஜீவன், இயேசுவானவர் சொல்லுகிறார், ஜீவன் நதி உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடுமா, இங்கேயோ ஒரு நிலத்தில் நதியே இல்லை. அப்புறம் எப்படி ஜீவன் நதி புறப்படுவது? எப்படி ஆசீர்வாதம் புறப்பட்டு ஓடுவது? எப்படி நன்மை புறப்பட்டு ஓடுவது? எப்படி மற்றவர்களை நாம் ஆசீர்வதிப்பது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பாத மனிதன் அவன் வனாந்திரத்தில் வாழுகிற ஒரு மனுஷன். வனாந்திரத்தை சிந்திங்கப்பா, வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? வறட்சி தான் இருக்கும். ஒரு மரம் கிடையாது, அதில் ஒரு குளிர்ச்சி கிடையாது, அதில் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு நன்மை கிடையாது. என்ன? நதி இல்லை, ஜீவன் நதி இல்லை. இதுதான் முக்கியம். வனாந்திரத்தில் தண்ணி ஊதுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசீர்வாதங்கள் எதை வைத்து நாம் கணக்கிடுகிறோம்? நம் வாழ்வில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எதை? இன்னும் ஒண்ணு கேட்கவா, நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னப்பா? என்ன நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? என் ஆவிக்குரிய மனிதன் செழிப்படைய, என் ஆவிக்குரிய மனிதன் வாழ, என் ஆவிக்குரிய மனிதன் வைராக்கியம் கொள்ள, என் ஆவிக்குரிய மனிதன் புஷ்டியடைய நாம் என்ன செய்திருக்கிறோம்? இன்னைக்கு தேவ ஆவியானவரா, பரிசுத்த ஆவியானவரா? இன்னைக்கு தெரியுமா சபைகள்ல பரிசுத்த ஆவியான நிறைவுக்கு ஜபம் பண்ண சொல்லிச்சுனால் இன்னைக்கு அநேகர் வரமாட்டார்கள். என்ன நினைச்சு அப்படி நிற்கிறாளோ தெரியல. அடுத்த நாள் பார்த்தால் சொல்லுவார்கள், ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும் வேண்டுவார்கள். சும்மா உலட்டி தள்ளக்கூடாது, செய்யறதை பேசுங்கள், பேசுகிறதை செய்யுங்கள். ஆகையினாலே காரணம் இல்லாமல் ஒரு வழிநடத்தல் இருக்காது. இதுவரைக்கும் நாங்கள் கண்ட, நடந்து வந்த காலங்களிலே கண்டவைகள் இவைகள் தான். காரணம் இல்லாமல் ஒரு வழிநடத்தல் இருக்காது தேவ சமூகத்தில் வழங்குறத. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண கூப்பிடுங்க. இன்னைக்கு அந்த நேற்று வந்த அவிசுவாசி வருவான் ஜெபம் பண்ண, 30 வருஷம் இருக்கிற விசுவாசி கதிரையிலேயே நித்திர கொள்ளும். நேற்று வந்த விசுவாசி பயந்து கிடுகிறது வந்து நிப்பான் ஜெபம் பண்றதுக்கு. ஆனா ஊழியக்காரர்களை பாருங்க, அமர்ந்திருந்து என்னை விட்டால் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி நித்திரை கொள்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஏண்டால் நாம் ஊழியக்காரர்கள் என்ற நினைப்பு. இதெல்லாம் தேவ சமூகத்தில் செல்லுபடியாகாதவைகள். நாம் எவ்வளவுத்துக்கு கர்த்தருடைய சமூகத்தை மதிக்கிறோம் என்பது இன்னைக்கு காலமேலே பேசினேன் நினைக்கிறேன். இதை குறிச்சாங்க தேவ சமூகம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு காரியம் என்ன சொன்னால், ஆண்டவர் சொன்னார், இங்கே நீங்க பாத்துக்கணும், அப்போஸ்தலர் நடுவேளையில் என்ன சொன்னார், அவர்கள் சேர்ந்திருந்த பொழுது தேவன் வந்து விட்டார். வேதம் என்னிடத்தில் என்ன சொல்கிறது, மூவர் அவருடைய நாமத்தில் கூடுகிற பொழுது நான் வந்து விடுவேன் சொல்லி. இப்ப இங்க இருக்கிறது யார்? அன்பானவர்களே, இந்த ஆராதனையில் முக்கியஸ்தவராக இன்றைக்கு இருக்கிறது யார்? யார்? நான் தான் சொன்னேன், ஆராதனைக்கு லேட்டா வராதுங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, வர வேண்டியவர் வந்து விட்டார், இருக்க வேண்டியவர் இருந்து கொண்டு இருக்கிறார். உன் ஆராதனையை பார்த்து மகள் ஒருவர் இருந்து கொண்டு இருக்கிறார். உன்னை பார்த்து உன் காரியங்களை விசாரிக்க ஒருவர் இருந்து கொண்டு. ஆனா நீயோ நானோ? எப்பொழுதும் நாம் இருந்த நாட்களையும் கடந்த நாட்களையும் கர்த்தர் நம்மளை அழைத்த நாட்களையும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதை எங்களை ஒரே நாளிலே தூக்கி போட்டு விடும். ஆகையினாலே வறட்சி நிறைந்த வாழ்வு, ஜீவனது இல்லாத வாழ்வு, பரிசுத்தாவியானவர் இல்லாத வாழ்வு. இதை விரிவுபடுத்தி பேசிக்கொண்டே போனால் நான் பேச முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்கள், எட்டாவது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, சீக்கிரமா போகலாம். எட்டாவது வசனத்தை வாசிங்க.
அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான்.
திருப்பி வாசிங்க.
அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட,
தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மனிதன் விளங்குறதா? வனாந்தரத்திலே நாட்டப்பட்ட மனிதன், இங்கே தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மனிதன், தேவ ஆவியினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனிதன், தேவ ஆவியானவர் அண்டையிலே வாழுகிற ஒரு மனிதன், தேவ ஆவியானவரோடு தனிப்பட்ட உறவு வைத்திருக்கிற ஒரு மனிதன். அவன் என்ன செய்கிறான்? நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓர் வாசிங்க,
கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும்.
ஐயா, எனக்கு வாசிக்க பொழுது அது ரொம்ப விருப்பமாக இருந்தது. நீருட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய வேர்களை பார்த்தீங்கன்னா அதுலயே ஒரு அழகு இருக்கிறது. பார்த்திருக்கீங்களா? எனக்கு தெரியாது. நீர்க்கால்கள் ஓரத்திலேயே நடப்பட்டிருக்கிற மரங்கள் இருக்கு பாருங்க, அதன் அழகு வேறு, அதன் அழகு வேறு. அது வேர்களை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு, புஷ்ண்டு போய் நிற்கும் பாருங்க. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கு. வேர் எப்படி அது நாட்டப்பட்டு புஷ்டியாக இருக்கு? ஏன் அது நாட்டப்பட்டிருக்கிறது? ஜீவன் நதி அண்டையில், பேரன்பின் நதியின் அண்டையில், பாய்ந்தோடுகிற நதியின் அண்டையிலே மரங்கள். இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு ஆட்டங்கரையிலே போய் நின்று பாருங்கள், அந்த ஆட்டங்கரையிலே பக்கத்திலே அருகிலே இருக்கிற மரத்திற்கும் உங்கள் வீட்டிலே நிற்கிற மரத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் வேறு. அது வித்தியாசம் வேறு, அதன் அழகு வேறு, அது ரம்யம் வேறு. ஏனெனில் அது நாட்டப்பட்டிருக்கிறது நீருட்டண்டையிலே, ஜீவன் அது அண்டையிலே. நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேன்? நீ எங்கே நாட்டப்பட்டிருக்கிறாய்? ஜீவன் அது அண்டையிலையா, பேரின்ப நதி அண்டையிலையா? அல்லாவிட்டால் பரிசுத்தாவி அநேக கிறிஸ்தவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவைதான் பெந்தெகொஸ்தே ஆராதனை. பரிசுத்த ஆவி வருஷத்துக்கு ஒரு தடவைதான். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அனுதினமும் தேவ ஆவினாலே நீ நிறைந்து வாழுகிற வாழ்க்கை ஜீவ நதி அண்டையிலே வாழுகிற வாழ்வு, அது ஆசீர்வாதமான வாழ்வு, பேரின்ப நதியுடைய வாழ்வு. தொடர்ந்து வாசிங்க, அதை வாசிங்க.
வருகிறதை காணாமல் இலை பச்சியாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார்.
இந்த மரத்தில் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த மரம் தேவ ஆவியானவர்களாலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன், பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன், இயேசு சொன்ன அந்த ஜீவ நதியிலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன். அவன் என்னதான் நடந்தாலும் கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான மரமாகவே இருப்பான். வனாந்தரம் மேல இருக்கிற வனாந்தர மரத்தையும் யோசிங்க, இங்க இருக்கிற மரத்தையும். வெயில் காலமா கனி இருக்கும், மழை தாழ்ச்சியான காலங்கள், மழை பெய்தாதான் சில பயிர்கள் கொடுக்கும் இல்லையா? இந்த பயிர்களை குறித்து கொஞ்சம் சிந்திச்சா நலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்க நல்லா செய்யறீங்கன்னு சொன்னா தான் ஓடுவார்கள், ஒரு சிலர் தூக்கி பிடிச்சி உலுப்பி விட்டா தான் ஓடுவார்கள், ஒரு சிலர் இல்ல போறத நீங்க சொன்னது தான் சரி என்று சொன்னால் தான் ஓடுவார்கள், ஒரு சிலர் அவர்களை தூக்கி உற்சாகப்படுத்தி விட்டா தான் ஓடுவார். இந்த மரம் எந்த மரம்? நீருட்டண்டையிலே நாட்டப்பட்ட மரம். அது வெயில் எரிச்சாலும் ஓடும், வெயில் எரிக்காட்டிலும் ஓடும், மழை பெய்தாலும் கனி கொடுக்கும், மழை பெய்யாட்டிலும் கனி கொடுக்கும். ஏன் நான் நாட்டப்பட்டிருக்கிறது எங்க தெரியுமா? ஜீவ நீருட்டண்டையிலே, அண்டையிலே என்றால் அதன் அடியிலே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் கேள்வி கேட்கவா, நாம் எவ்வளவுத்திற்கு அந்த ஜீவ நதி அண்டை நாட்டப்பட்டிருக்கிறோம், நாம் எவ்வளவுத்திற்கு அந்த ஜீவ நதியை அருந்து இருக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் இருந்து எவ்வளவுத்திற்கு ஜீவ நதி புரண்டு ஓடுகிறது சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இந்த நதியிலே புரண்டு வளர்ந்தால் நலமாயிருக்கும். நாம் இந்த நதியிலே மூழ்கினால் நமக்கு அது நலமாயிருக்கும், நம் வாழ்வுக்கு அது நலமாயிருக்கும். மாணவர்களே, தேவ பிள்ளைகளே, வெளியான வாழ்க்கையிலே நீங்கள் வச்சிருக்கிற கான்சென்ட்ரேஷனை விட உங்கள் உள்ளான வாழ்விலே மிகவும் மிகவும் கருத்துள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி இந்த பெந்தகோஸ்தே நாளிலே உங்களுக்கு நான் புத்தி சொல்ல விரும்புகிறேன், புத்தி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான், சாப்பிட்டு எத்தனை நாள், ஜீவனதி பரிந்து எத்தனை நாள், எத்தனை நாள் அல்லாவிட்டால் ஜீவனதி வட்டி எவ்வளவு நாள், ஒருவேளை ஜீவனதி நாள் நிறைக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு என்ன, இப்பொழுது என்ன, ஜீவனது எங்க பத்தி போயிட்டுதா? பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிற இடம் மிகவும் முக்கியம். நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? ஜீவநதி அண்டையிலே, ஜீவநதி அண்டையிலே. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கள், எட்டாவது வசனத்தை திரும்பி வாசிங்கள். அவன்
தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சியாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
தப்பாமல் கனி கொடுப்பான், தப்பாமல் கனி கொடுப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கற்றுக்கொண்டவைகளிலும் ஒரு சிலவற்றை பேசுகிறேன். நமக்கு நம்முடைய வாழ்வு வறட்சியாக, நம்முடைய வாழ்வு கஷ்டமாக, நம்முடைய வாழ்வு துன்பமாக இருந்துவிட்டால் கர்த்தருக்கு கனி கொடுத்ததை நிறுத்தி விடுவோம். இது நாங்கள் கடந்து வந்த நாட்கள், அனுபவித்தவைகள். நம்முடைய வாழ்வில் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், கர்த்தரா, இயேசுவா, சபையா, ஊழியமா, அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன சொல்லப்படும், ஆவி ஜீவ நதியில மூழ்கி இருக்கிற ஒரு மனுஷன், ஆவியில் நிறைவிலே வாழ்கிற ஒரு மனுஷன், வெயில் இருக்காட்டிலும் கனி கொடுப்பான், மழை பெய்யாட்டிலும் கனி கொடுப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதுக்குள்ளே கடை காரியங்கள் பேசலாம், எனக்கு வெளியே போக விருப்பமில்லை. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே, நாம் கர்த்தருடைய ஆவியின் நிறைவிலே இருந்தால் எந்த காலத்திலையும், எந்த நேரத்திலையும், எந்த நேரத்திலையும், எந்த காலத்திலையும் கர்த்தருக்கு கனி கொடுப்போம், கர்த்தருக்கு வாழுவோம், கர்த்தருக்கு ஓடுவோம், கர்த்தருக்கு என்று மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அதை வனாந்திரம் தடுக்க முடியாது. இன்னைக்கு வனாந்திரம் நம்மளை எத்தனை காரியத்திலே தடுக்கிறது, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு. இன்னைக்கு கொரோனா அது ஒரு பிரச்சனை, இன்னைக்கு பணம் இல்லை அது ஒரு பிரச்சனை, இன்னைக்கு தேவைகள் இருக்கிறது அது ஒரு பிரச்சனை. அதனால என்ன, கனி கொடுப்பதில்லை, கனி கொடுப்பதில்லை, வாழுவதில்லை, கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி எங்களை வாழ்வதில்லை. ஏதோ சும்மா இருக்கிறோம், ஓடுறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீருட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறவன், கர்த்தருடைய ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறவன், தேவ அபிஷேகத்திலே நிறைந்திருக்கிறவன், ஜீவநதியை அறிந்து இருக்கிறவன், அவன் கொரோனா காலமாக இருக்கட்டுக்கும், உபத்திரவ காலமாக இருக்கட்டுக்கும், இன்றைக்கு பஞ்ச காலம் என்றே வையுங்களேன், அநேக ஜனங்கள் கஷ்டப்படுகிற காலம் இது. இதைத்தான் அநேக ஊழியர்கள், அநேக தேவ மனிதர்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறது, அடுத்தது ஒரு பஞ்சம், அது எதிர்பார்க்கிறார்கள். தப்பா இருக்கு, தவறா இருக்கு, என்னவா இருக்கட்டும், எதிர்பார்க்கிறது இது ஒன்றுதான், நடக்கவில்லை. இதுவும் நடந்தால் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கலாம், நாங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் தேவ ராஜ்யத்தை குறித்து. ஆகவே வனாந்திர பஞ்சம் இன்றைக்கு அநேக இடத்துல ஆகாரங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, கஷ்டப்படுகிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா இவைகள் நம் வாழ்வில் வருகிற பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது, வனாந்திரத்தை போல இருந்து விடுகிறோம். ஆனால் நாம் நாட்டப்பட்டிருக்கிறது தேவாவியானவரிடத்தில், ஜீவன் அது அண்டையில. அப்படியானால் நாம் கனி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஐயா அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு மரத்தை குறித்து நான் பேசினேன், அது அந்த மரத்துக்கு சரி, அதுக்கு நீர் தேவை, அந்த காலத்திலே தான் கனி கொடுக்கும். ஆனால் ஆவிக்குரிய மரங்களாகிய நீங்கள், ஆவிக்குரிய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்கள், ஆவிக்குரிய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற நமக்கோ எந்த காலத்திலையும், எந்த நேரத்திலையும், எந்த துன்பத்திலையும், எந்த துயரத்திலையும் நாம் தேவனுக்கு என்று கனி கொடுக்கிறவர்களால் இருந்து தானே ஆக வேண்டும். ஆவிக்குரிய கனியை குறித்து பேசலாம், அதை பெற வேணும்னா வாசித்து முடிச்சிடுறேன்.
அது நம் வாழ்விலே எவ்வளவுக்கு நிறைவேறுகிறது என்பது, எவ்வளவு காலங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஓடினாலும் அது ஒரு சவாலானது ஒன்றுதான். ஆனா எனக்கு நல்லாய் தெரியும், ஆவினாலே நிறைந்திருக்காத ஒரு மனுஷன் ஆவிக்குரிய கனிகளினால் நிறைந்திருக்க முடியாது. இரண்டாவது, ஆவியினாலே நிறைந்திருக்காத ஒரு மனுஷன் ஆவிக்குரிய கனிகளை தன் வாழ்விலே நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை கொஞ்ச காலத்துக்கு ஓடும், கொஞ்ச காலத்துக்கு எல்லாமே ஓடும் பாருங்க, எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு ஓடும். ஆனால் நாமோ முடிவு பரியந்தம், அவர் வரும் வரைக்கும் நாம் நிற்க வேண்டியது அவசியம், நிற்க வேண்டியது அவசியம். ஆகையினாலே நாம் ஆவியிலே நிறைந்தொரு வாழ்வு, தேற்ற வாழ்வினால் நிறைக்கப்பட்டொரு வாழ்வு, ஜீவ நதியிலே நிறைந்தொரு வாழ்வு நம் ஆவிக்குரிய வாழ்வுக்கு அவசியம். வெளி வாழ்வுக்கு நல்ல உடுப்பு ஓகே, வெளியான வாழ்வுக்கு நல்ல உடுப்பு காணும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்வுக்கு அவர் வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். நம் கனிகள் புறப்பட, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு தடவை பேசியிருந்தேன், திரும்ப உங்களுக்கு சொல்லவா, ஆவிக்குரிய கனியை எடுத்து வைத்து அவைகளை எழுதுங்கள், உங்கள் சொந்த கரங்கள்னால் எழுதுங்கள், எழுதி அதை நாம் எவ்வளவுக்கு நிறைவேற்றுகிறோம் என்பதை சிந்திப்போம். ஏதோ நான் உங்களுக்கு பேச வேண்டும் என்று சொல்லவில்லை, நமக்கு அது நல்லது. நான் இதை முதல் ஒரு தடவை பேசியிருக்கிறேன், அப்பதான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவுக்கு இதை நிறைவேற்றுகிறோம், எவ்வளவு நமக்கு இது சரியாக நம்முடைய வாழ்வில் இருக்கிறது, எவ்வளவுக்கு நிறைந்திருக்கிற, எவ்வளவுக்கு நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எதற்கு தெரியுமா? ஆவிக்குரிய கனிகளை நம் வாழ்விலே நிறைவேற்றுவதற்கு. ஆவியானவர் எதற்கு தெரியுமா? ஆவிக்குரிய கனிகளிலே நாம் வாழுவதற்கு. ஆவியானவர் எதற்கு தெரியுமா? ஆவியின் கனிகளினால் நாம் நிறைந்து குலுங்குகிற மரமாக தேவனுடைய தோட்டத்தில். பிரியமானவர்களே, சில மரங்களை பார்த்து சில சந்தோஷம் அடைவார்கள், பார்த்திருக்கிறீங்களா? சிலர் தூரத்தில் நின்று அந்த மரத்தை பாருங்க, எவ்வளவு வடிவாக இருக்கிறது. அல்லாவிட்டால் ஒரு சில மரங்கள் காய்த்து குலுங்குகிற பொழுது அதை பார்த்து என்ன சொல்வார்கள்? அருமையாக இருக்கிறது. நான் அப்படி சில போட்டோஸை கடந்த நாட்களில் பார்த்தேன், மரத்திலே இலைகள் தெரியாத அளவுக்கு கனிகள். உங்களுக்கு தெரியுமா அந்த தோட்டக்காரன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்? அந்த சந்தோஷத்தை மாதிரி ஒரு சந்தோஷம் கிடையாது. சோ, பரிசுத்தாவியானவர்னால நிறைந்திருக்கிற மனிதன் கனிகளினால் நிறைந்திருக்க வேண்டும். அதை பார்க்கிற ஆண்டவர், அதை பார்க்கிற தோட்டக்காரர், அதை பார்க்கிற பிரதான ஆச்சாரியர் மகிழ்வார், சந்தோஷம் அடைவார். இது யார் தெரியுமா? என் பிள்ளை. ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கனி இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஆவிக்குரிய கனிகள் இல்லாமல் கிறிஸ்தவர் தேவ பிள்ளைகள் தேவனோடு வாழ முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் இவைகள் கஷ்டமானவைகள். ஆவிக்குரிய கனிகளின்படி வாழுவது மிகவும் கஷ்டம். ஆனால் அதுக்குத்தான் இயேசு அறிந்தோ புரிந்தோ நான் போறேன், உங்களுக்கு ஒருத்தரை அனுப்புறேன், அவர்தான் வருவார், அவர்தான் உங்களை நடத்துவார், அவர்தான் உங்களை கொண்டு வருவார், நான் வரும் வரைக்கும் அவர்தான் உங்களோடு இருப்பார். பிரியமானவர்கள், இன்னைக்கு அவர் அந்த அப்படி நடக்கிறான்னு சொல்லி அதை பார்த்து நாம் நடக்கக்கூடாது. தேவன் ஆவியானவர்களை எப்படி நடத்துகிறார் அது மிகவும் முக்கியம். இப்படியே பேசிட்டு இருக்கலாம், நாங்கள் பேசிட்டே போகலாம். இதுல ரெண்டு விதமான நிலத்தை பார்த்தோம், சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், சீக்கிரத்திலே நாம கடந்து செல்லலாம். என்ன சொல்லுகிறது? ஒன்று வறட்சியான நிலம், ஆவியானவர்கள் இல்லாத நிலம், ஜீவனது இல்லாத நிலம். ஒன்னும் ஒன்று ஆவியானவர்களாலே நிறைந்திருக்கிறது. அதுல இருக்கிற ஒரு மகிமையான காரியம் என்னவெனில், வெயில் எரிச்சாலும் சரி எரிக்காட்டிலும் சரி, மழை பெய்தாலும் சரி பெய்யாட்டிலும் சரி, ஒவ்வொரு வருஷமும் அது கனி கொடுக்குமா? எது? ஆவியிலே நிறைந்திருக்கிற ஒரு மனிதன். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தைகளை எழுதி வையுங்கள். நீங்கள் ஆவியினால் நிறைந்திருந்தால் கனி நிறைந்த வாழ்வு உங்கள் வாழ்விலே கட்டாயம் உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சு சீக்கிரத்திலே நாம் கடந்து செல்வோமா? சங்கீதம் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனம் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதற்கு போகாம இருந்தால் நலமாயிருக்காது அல்லவா? சங்கீதம் முதலாவது அதிகாரம், ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க, சேர்த்து வாசிச்சா நல்லது.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம்.
பிரியமானவர்களே, எங்க ஒரு இன்னொரு வசனம் எதை குறித்து? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம். முதல்லையும் அதைத்தான் பார்த்தோம். பரிசுத்தாவியானவர் ஜீவ நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இங்கேயே அதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. எங்கே ஒரு மரம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. ஐயா, வசனத்துக்குள்ள இறங்குங்க. வீட்டுல இருக்கிறீங்களா, அங்க இங்க போகாதீங்க. வீட்டு வசனத்துக்குள்ள இறங்குங்க. அந்த அந்த ஆத்துக்குள்ள இறங்குங்க. அந்த நதிக்குள்ள இறங்குங்க. என்னோடு வாங்க, என்னோடு சிந்தீங்க. அவன் நெற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவன் யாரு? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மனுஷன் அவனுடைய நேரத்துக்கு அதை அவன் செய்வான். அவன் நாட்டப்பட்டிருக்கிறது நெற்கால்களின் ஓரத்தில். முதல்லயே அதைத்தான் நான் பார்த்தேன், சிந்தித்திருப்பேன், யோசித்திருந்தேன் இல்லையா? ஆகையினாலே இன்னைக்கு என்னுடைய மிக பிரதான கேள்வி, நாம் எவ்வளவுத்துக்கு தேவ ஆவினாலே நிறைந்திருக்கிறோம்? ஜீவ நதி தாகம் நாம குடித்திருக்கிறோம் எவ்வளவுத்திற்கு? அதை சிந்திங்க. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய ஆவியானவரோடு இருக்கிற வாழ்வு, அத மாதிரி ஒரு கிறிஸ்தவத்தில் உன்னதமான வாழ்க்கையை நாம் பார்க்கவே முடியாது. பெனியின் அவர்கள் எழுதுகிற பொழுது சொல்றாரு, அவர்கள் அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு கதிரி ஒன்று போடுவாரா, அவரு பக்கத்தில் இதுல நீங்க இருங்க, இதுல நான் இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய அவர் சிந்தித்த விதம் வேற. அது அவங்களோட இருக்கட்டும். அவருக்கு ஒரு கதிரை இரும், ஆண்டவரே நீர் இதில் இரும், நான் இதில் இருக்கிறேன், இப்ப பேசுவோம், இப்ப செவம் பண்ணுவோம், இப்ப கேட்போம். பரிசுத்தாவியானவருக்கு இன்னைக்கு யார் யாருக்காரெல்லாம் கதிரை போட்டுட்டு இருக்கிறோம், இருங்க பிரதர், இருங்க சிஸ்டர். ஆனா தேவாவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் அவர் முழுமையான இடத்தை எடுத்து பிடித்து அமர்ந்திருந்தால் ஆவிக்குரிய கனியுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து முடிக்க முடியும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை செய்வார், ஆவியானவர் வசனத்தின்படி எங்களை நடத்துவார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அவர் எங்களை கட்டி, எங்களை சரிப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை கொண்டு செல்லுவார் இல்லையா? அதனாலதான் மேல அந்த முதல்ல பாத்திரத்தில் கத்தரை நம்பினவர்கள், மனுஷனை நம்பினவர்கள் சொல்லி பேசப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பிரியமானவர்களே, நாம் நிற்கிற காலம் சும்மா காலம் கிடையாது. எனக்கு தெரியல, இப்பாரு சொன்னார்கள், இன்னும் ஏதோ ஒரு வைரஸ் ஒன்று வந்திருக்காமன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு கொள்ளை நோய் ஒன்று இன்னும் ஒன்று தொடங்கி இருக்குதாமன்னு சொல்லுகிறார்கள். அது ஒரு நியூஸாக வந்துருக்கிறது. எவ்வளவுக்கு உண்மை எவ்வளவுக்கு பொய் என்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் வருகையை நெருங்க 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 இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆகையினாலே நீ கொரோனாவை விட்டு ஓடுகிறதையோ, கொரோனாவை குறித்து சிந்திக்கிறதோ, கொரோனாவை குறித்து பேசுகிறதையோ விட்டுவிட்டு தேவாவினாலே நிறைந்து கர்த்தருக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி நாளைக்கும் மரணத்தை சந்திக்க நாமல் ஆயத்தம் என்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழாது இருந்தால் உங்கள் வாழ்நிலை நீங்கள் தோற்று போவதற்கு இடம் இருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கி. யாரு செய்வது வாக்கியம் தெரியுமா? மேலே வசனத்தை தியானிக்கிற மனுஷன் என்று தொடங்கி நீரூட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிற மனுஷன் கர்த்தருடைய நாமத்தில் அவன் இலையே உதிரமாட்டான். பசபசண்டு பச்சையாக இருப்பான் பாருங்க, பசபசண்டு பச்சையாக இருப்பான். உங்களுக்கு கொண்டு சொல்லவா, உங்களுக்கு கொண்டு சொல்லவா, கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து வாழுகிற மனிதனை பிசாசு எதுவும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருக்கிற ஒரு மனிதனை எந்த சோதனையும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருக்கிற மனிதன் எந்த குறைவுகளும் அவனை தீண்டிவிட முடியாது. இன்றைக்கு மனிதருடைய வாழ்விலே குறைவுகள் உருவாகிற பொழுது மனிதர்கள் விழுந்து விடுகிறார்கள். பணம் இல்லையா, அவ்வளவுதான். ஒரு பிரச்சனையா, அவ்வளவுதான். பிள்ளைகளால் ஒரு பிரச்சனையா, அவ்வளவுதான். உறவில் ஒரு பிரச்சனையா, அவ்வளவுதான். கணவர் மனைவியில பிரச்சனையா, அவ்வளவுதான். ஆனா தேவ ஆவியில நிறைந்திருக்கிற மனிதனை பிசாசு மேற்கொள்ள முடியாது, அவ்வளவுதான்.
முடியாது.
அதனாலேதான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியிலே நிறையுங்க, நிறைய நிறையுங்க, முடிந்த அளவுக்கு நிறையுங்க, இருந்து ஜெபம் பண்ணுங்க. பிரியமான தேவனுடைய என்ன சொல்லவா, ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்நிய பாஷை வரத்தை பெற்ற நீங்கள் வீட்டிலே அந்நிய பாஷை பேசுங்க,
பேசுங்க, வீட்டில இருந்து பேசுங்க. ஆராதனை ஆராதிக்கிற பொழுது பேசு, பக்கத்தில் இருக்கிறவன் காது வெடிக்கத்தக்கடியாக பேசு.
உனக்கு தெரியுமா, நீ பேசுகிறதிலே அவன் பக்தி விருத்தி அடைவான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. ஆவியிலே நிறைந்த நாலு பேர் இருந்து ஒரு மண்டபத்திலே ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபத்தை போல் ஒரு ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ளவும் முடியாது, காணவும் முடியாது, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அஞ்சூறு பேர் சேர்ந்துருங்க, நாலு பேர் ஆவியில நிறைந்த மனிதர்கள் வந்து ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கும் அஞ்சூறு பேர் சேர்ந்து கத்தி ஆராதிக்கிற ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது,
இருக்கிறது.
நான் நேற்றைய நாளில் இருந்து யோசித்தேன், நேற்று நம்புகிறேன், நான் நினைத்தேன், சிலவர் ஆவியில நிறைந்தவர்களை ஆவியில் அபிஷேகத்தை பெற்றவர்களை கூப்பிட்டு வைத்து நாலு பேரோ ஐந்து பேரோ வைத்து அந்நிய பாஷையில் பேசுகிற அந்த ஒரு ஜபத்தின் நேரம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற பலமே வேற. நான் யோசித்தேன், அப்படி செய்வோமா, ஒரு ஐந்து பேரை நம்ம கூப்பிட்டு அந்நிய பாஷைகள ஜபத்துல விழுந்து கிடந்து புலம்புகிறவர்களை கூப்பிட்டு விட்டு அவங்களுக்கு எல்லாம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை, அதானே நம்ம பிரச்சனையே. பாஸ்டிங் பிரேயர் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க, மௌனம் தான் அங்க நேரம். ஆனா அதே நேரத்தில் நாலு பேரை கூப்பிட்டு வைத்து விட்டு யோ ஜபம் பண்ணு, அவன் போற வர்ற இடங்கள் எல்லாம் நாமளே அவங்களுக்கு பின்னாடி ஓட வேண்டியதுதான். ஏன் தெரியுமா, அவங்க நிறைந்திருக்கிறது ஆவியில். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்க தெரியல, எனக்கு இருந்தபடியினால பேசுகிறேன். நாலு பேர் ஐந்து பேர் ரூமை தூட்டு விட்டு இருத்தி பாருங்க, சும்மா இருந்து பாருங்க. ஒரு சிலரை பக்கத்துல பார்வைக்கு வச்சிருக்கோம், இதாப்பா ஜெபம், இதான் அபிஷேகம், இதான் ஜீவநதி, இதான் ஆவியிலே நிறைந்திருக்கிற மனிதனுடைய சுபாவம் என்பதை காண்பிக்க வேண்டும். அருமையாக இருக்கும். அந்நிய பாஷையில பேசுவாங்க நிற்க முடியாது, அப்படி இருக்கும். ஏன், அவங்களுடைய அவங்க நாட்டப்பட்டிருக்கிற இடம் ஜீவநதி. ஹல்லேலூயா. அவனுடைய இதயம் எல்லாம் நிறைந்து போயிருக்குமா, கனிகள் நிறைந்து போயிருக்கும். யாரு, ஜீவநதி என்றையிலே நாட்டப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, உங்களை நான் கேட்கவா, திரும்பவும் கேட்கிறேன், நாம் இன்றைக்கு எதில் நாட்டப்பட்டிருக்கிறோம், எது நமக்கு முக்கியமாக இருக்கிறது நம் வாழ்விலே, எந்த இடத்துல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம், யார் நமக்கு முக்கியமாக இருக்கிறார்கள், எது நமக்கு முக்கியம், எவ்வளவுக்கு நாம் தேவனுடைய ஆவியானவரோடு உறவுள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளவுக்கு சொன்ன வீட்டில் இருக்கிற நீங்கள் இதை கேட்கிற நீங்கள் தயவு செய்து இந்த நாளிலே அந்நிய பாஷையில் நிறைய பேசுங்க, பேசுங்க, பேசுங்கப்பா. அதில் இருக்கிற பலமே வேற, அதில் இருக்கிற பலமே வேற. பிரச்சனையோடு இருக்கிறியா, அந்நிய பாஷை பேசு. துன்பத்தில் இருக்கிறியா, அந்நிய பாஷையில் பேசு. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பான். பிரச்சனையா, துன்பமா, துயரமா, வேதனையா, எது? அதான் இந்த காலமே ஆறாவது ஒரு சிஸ்டரோடு பேசினே, அவர்கள் சொன்னார், நான் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்காது, எப்பொழுதும் நமக்கு குழுகுலண்டு இருக்காது. பாருங்க, நாலு பிரச்சனை வர செய்யும், நாலு துன்பம் வர செய்யும், நாலு சோதனை வர செய்யும். இவைகளை கடந்து போபவன் தான் சரியான இடத்திலே நாட்டப்பட்ட ஒரு மனுஷன். அநேக கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் சரியான விதத்திலே நாட்டப்படாத நிமித்தம் தான் பிரச்சனைகளை சகிக்க முடியல, துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, துயரத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, சோதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியல. நாம நிக்கிற இடம் புல, நாம நாட்டப்பட்டிருக்கிற இடம் புல, வருகிற காத்து, வருகிற ஆத்து, வருகிற அலையில அடித்து கொண்டு போகிறது. ஆகையினாலே பெரியமான தேவன் பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யார் தாகமாக நீங்க என்னிடத்துல வாங்க, நான் கொடுக்கிறதை ஒரு நாளும் தாக முடியாது. யாரை குறித்து பேசினார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினார். நதி என்பது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நீரு தண்டையிலே நாட்டப்பட்ட மரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான்ல எழுதுற பொழுது என்ன தெரியுமா சொன்னார், நான் சீக்கிரம் கடந்து செல்லுகிறேன், ஏனெனில் என்னுடைய நேரம் முடிகிறது. யோவான் 15:4 திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசு என்ன சொன்னார் என்றதை மாத்திரம் ஒரு சின்ன ஒரு குறிப்பு அதற்கு பார்த்துட்டு நாங்க கடந்து சென்றலாம். யோவான் 15:4,
கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
பிரியமானவர்களே, நான் முதல்ல சொன்னேன், பிதா, சுதன், பரிசுத்தாவி, மூன்றும் ஒன்று, முற்புரி தேவர்கள் என்று சொல்லி நான் முதல்லயே உங்களுக்கு நான் சொன்னேன். திரியக தேவன் அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் அவர் நீரூட்டண்டை ஜீவன் அதியண்டை நாட்டப்பட்டு கனி கொடுக்கிறதை குறித்து நான் பார்த்தேன். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்னில், சத்தியம் மாறாது, சத்தியம் மாறாது, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், இயேசுவில் நிலைத்திருங்கள், பரிசுத்தாவியில் நிலைத்திருங்கள். விளங்குறதா? பரிசுத்தாவியானவரை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஆனாலும் இங்கே அந்த சம்பவம் இருக்கிறது, நம்முடைய சிந்தனை கெட்டியது, அதனால் அதை குறித்து பேசுகிறேன். சத்தியம் மாறாது. பிதா, சுதன், பரிசுத்தாவி, மூன்றும் ஒன்று, அவருடைய செயல்பாடுகளும் ஒன்றுதான். நிலைத்திருங்கள், ஆவியானவர்கள் நிலைத்திருங்கள், ஜீவன் அதியண்டை நாட்டப்பட்டு கனி கொடுங்க. நிலைத்திருக்கலையோ கனி கொடுக்க முடியாது, நாட்டப்படலையோ கனி கொடுக்க முடியாது, ஜீவனதி நம் வாழ்வில் இல்லையோ கனி கொடுக்க முடியாது. ஒருவேளை நாங்கள் மரங்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், ஆனால் கனி கொடுக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. பிரியமான தேவன் பிள்ளைகளே, ஒன்று சொல்லவா, ஒரு மனிதன் நல்லவன், ஒரு மனிதன் நல்லவன், ஒரு மனுஷி நல்ல மனுஷி, ஒரு விசுவாசி நல்ல விசுவாசி, நல்ல கனி தருகிற மனுஷி, நல்லொரு ஊழியக்காரன், நல்லொரு விசுவாசி என்று பெயர் எடுப்பதற்கு சபையிலே வருஷங்கள் தேவை. ஆனால் ஒரு மனுஷன் சரியில்லை, ஒரு விசுவாசி சரியில்லை, ஒரு பிள்ளை சரியில்லை என்று சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் செகண்ட்கள் போதுமானது. விளங்குறதா? அவைகள் போதுமானது. அநேகர் ஆண்டாண்டு காலமாக, நாட்களாக, வருஷங்களாக கர்த்தரை தேடி அலைந்து அலைந்து சின்ன சின்ன காரியங்களில் என்ன செய்கிறோம், நம்முடைய பெயர்களை கெடுத்து விடுகிறோம், நம்முடைய பெயர்களை கெடுத்து விடுகிறோம். அதனாலே தான் என்னவோ ஆவிக்குரிய கனிகளே, நீதிய பொறுமையை குறித்து பேசப்படுகிறது. பொறுமையை குறித்து அங்கே பேசப்படவில்லை, நீதிய பொறுமை. பொறுமை என்பது ஓரளவுக்கு எல்லா இடத்திலையும் இருக்கிறது, ஆனால் நீதிய பொறுமை என்பது நம்ம எல்லா இடத்திலும் இல்லாதது. ஆகையினால பிரியமானவர்கள், இயேசு என்ன சொல்ற, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். முடிச்சிடுறேன், டைம் போகுது இல்லையா. ஆகையினால சங்கீதம் 92 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று இருக்குது. முதிர் வயதிலே 92 அதிகாரத்திலே 13 வசனத்தை மாத்திரம் வாசிங்க, 13 வாசிங்க, 13 92 13.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
பிரியமானவர்களே, இங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று எழுதி இருக்கிறது. நாட்டப்பட்டவர்கள், சபை என்பது தோட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சபையில நாட்டப்பட்டவர்களுக்கு நீர்ப்பாய்ச்சல் தேவையானது. சோ நீர்ப்பாய்ச்சல் நிறைந்து வாழுகிறவர்கள், 15 அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நான் இது குறித்து கணக்கு பேசணும், பேசினத்தான் நீங்கள் விளங்குவீர்கள். தோட்டம் என்பது சபை, அதில் நீர்ப்பாய்ச்சல் ஆண்டது தேவனுடைய ஆவியானவர். அதில் நிறைந்திருக்கிறவர்கள் முதிர் வயதிலையும் புஷ்டியாக இருப்பார்களா? சிந்திக்க வேண்டும் வசனத்தை எடுத்து வைத்து. அவர்கள் முதிர் வயதிலே, நம்ம இளம் வயதிலேயே கனி கொடுக்க முடியலையேப்பா. இந்த வயசுலேயே கனி கொடுப்பதற்கு இந்த திமிர்தல் திமிர்தமே. ஆவிக்குரிய கனிகள் நம் வாழ்வில் நிறைய முடியாமல் நாம் அலைந்து திரிகிறோமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் முதிர் வயதிலையும் தோட்டத்தில் சபையில் நாட்டப்பட்டவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது, ஆனா ரோட்டுக்கரையில் நின்ற மரத்தை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சபித்தார் இல்லையா, சபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அந்த இந்த சம்பவத்தில். அது எங்க நின்ற இடம் புல, இது குறித்து எனக்கு பேசலாம். நின்ற இடம் புல, இங்க நாட்டப்பட்டிருந்தார்கள். எங்க? தோட்டத்தில், சபையில. பாருங்க, இந்த வழியில இருக்கிற மரம் இருக்கு பாருங்க, எங்கேயோ ஒரு சேர்ச்சுக்கு முன்னுக்கு ஏதோ ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, அதுல கல்லால எரி எரிய நெருங்கி அந்த காயில புடுங்கி புடுங்கி எல்லாரும் சாப்பிடுவார்கள். அந்த காயை புடுங்கி சாப்பிடுறதும் இல்லாமல் அந்த மரத்துக்கு இருக்கிற எரி இருக்கு பாருங்க. அது ஏன்? அதுக்கு சொந்தக்காரனே கிடையாது,
ஆனா ஒரு மனுஷனுடைய கார்டனுக்குல இருக்கிற அப்பிள் மரத்தை போய் நீ புடுங்கிட்டு வருவியா? புடுங்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சிவிசேஷன் சொல்லுவதற்கு இந்த வேனில் ஏற்றிட்டு போவார்கள். அந்த ரோட்டில் இருக்கிற அப்பிள் மரம் எல்லாம் பிடுங்கி இப்போ கழிச்சு ஒரு ஆளுக்காவது சிவிசேஷன் சொல்லுவோம். ஆனால் அப்பிள் மரத்தில் இருக்கிற அப்பிள்காலெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுருவோம். ரோட்டில் நிற்கிது, ஒருவரும் தேட மாட்டார்கள், அதை கேட்கவும் ஒருத்தரும் வரமாட்டான். ஆனால் பக்கத்து வீட்டு காட்டில் இருக்கிற மரத்துக்குள்ள போங்க பிடுங்கிறதுக்கு. இங்கே அதான் சம்பவம், இங்கே அதான் சம்பவம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அவர்கள் நீருட்டண்டையில் நாட்டப்பட்டவர்கள், அவர்கள் ஜீவ நதியில நாட்டப்பட்டவர்கள், அவர்களை யாரும் தொட முடியாது. அவர்கள் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பார்கள். முதிர்ந்த வயதிலே நடக்க முடியலையா பரவாயில்லை, வயசு போயிட்டுதா பரவாயில்லை, கஷ்டமா இருக்குதா பரவாயில்லை. ஆனால் கனியுள்ள வாழ்வது என்பது, கனியுள்ள வாழ்வு என்பது, ஆவிக்குரிய கனி என்பது, ஜீவநதியிலே நிறைந்து வாழ்வது என்பது இந்தளவு 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 அந்த அளவு எல்லாத்துக்கும் ஒன்றுதான், ஒன்றுதான். சின்ன பிள்ளைகளுக்கு ஆவியானவர் இல்லை என்று இல்லையே, முதிர்ந்தவர்களுக்கு ஆவியானவர் இல்லை என்று இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பெந்தகோஸ்தே நாளிலே, நான் செய்திகளிலே அறவாசி கூட பார்க்கவில்லை, இந்த பெந்தகோஸ்தே நாளிலே, இந்த பெந்தகோஸ்தே நாளிலே உங்களுக்கு ஒன்று நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்விலே சேர்த்துக் கொள்ளுங்கள், இணைத்துக் கொள்ளுங்கள். முடியுமான அளவுக்கு அவரோடு உறவாடுங்கள். முடியுமான அளவுக்கு ஜபத்திலிருந்து அந்நிய பாஷை பேசுங்க. தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை அநியாயமாக்காதீங்க, அநியாயமாக்காதீங்க. அந்நிய பாஷைகளில் பேசுவதில்லை. படிவா பாருங்கள், 15 வருஷம் 25 வருஷம் பக்கத்தில் இருந்து ஆராதிப்பார்கள், அந்நிய பாஷையே கிடைக்கவே கிடையாது. ஒரு நாள் பரவாயில்ல, ரெண்டு நாள் பரவாயில்ல, 365 நாள் அந்நிய பாஷையே அவங்க வாயிலிருந்து வர்றதில்லை. அந்நிய பாஷை பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். தேவனோடு ரகசியங்களை பேசுவதற்கு அது இலகுவாக இருக்கும், ஏற்றதாக இருக்கும். அதை நாம் செய்ய வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதிர் வயதிலையும் வாலிப வயதிலையும் இப்பொழுதும் ஒன்று என்ன தெரியுமா? நாம் ஆவியிலே நிறைந்து ஜீவ கனியை நாம் கொடுக்க வேண்டும், ஆவிக்குரிய கனியை நாம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆவிக்குரிய கனியை கொடுத்து பேச முடியாது, அந்த பக்கத்துக்கு போக முடியாது. முடியுமானவர்கள் நீங்கள் வீடுகளில் கலாத்தியர் 5வது அதிகாரத்தை திருப்பினீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரிந்தது. அதை எடுத்து வாசியுங்கள், நல்லாய் வாசியுங்கள், திரும்ப திரும்ப வாசியுங்கள். இவைகள் நம் வாழ்வில் இருக்க வேண்டுமா? தேவருடைய ஆவியானுடைய நிறைவு, தேவ ஆவியானுடைய ஜீவன் நதி, பேரின்ப நதி நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்வில் நிறைந்திருந்தால் மாத்திரத்தில் இவைகளை செய்ய முடியும். நீ வாசிப்பதனால் அல்ல, நீ அனுதினமும் அதை வாசி, ஆனால் தேவ ஆவியானவர் உனக்குள்ளே விலக்குள்ளே இருந்தால் மாத்திரமே, மாத்திரமே இந்த ஆவியின் கனியை நம் வாழ்விலே நிறைவேற்ற முடியும். ஹலலோயா, எழுந்திருந்து செபம் பண்ணுவோமா? ஹலலோயா, ஹலலோயா, ஹலலோயா. நன்றி ஆண்டவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வீடுகளில் இருக்கிற நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி, அப்படியே உங்கள் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே பயத்தோடும் பக்தியோடும் இருங்கள். ஹலலோயா, தேவன் நம்மத்திலே இருக்கிறார், தேவ ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டு இருக்கிறார், தேவ ஆவியானவர் நம்மத்திலே இறங்கிக் கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே அந்த ஜீவன் அதியாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைப்பாராக, எங்கள் தாகம் இந்த நாளிலே தீர்க்கப்படுவதாக, எங்கள் தாகம் இந்த நாளிலே தீர்க்கப்படுவதாக. நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே வெட்டுண்டு போடப்படுகிற நாட்கள் வருவதற்கு முன்பதாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆவியானவர்களே நிறைந்து, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து, ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து ஜீவ நதியண்டையிலே நாட்டப்பட்ட மரங்களாய் மாறினாய். நலமாயிருக்க பிரியமானவர்களே, நலமாயிருக்க பிரியமானவர்களே, மனாந்திர வாழ்க்கை நமக்கு வேண்டாம், ஆவிக்குரிய கரு இல்லாத வாழ்வு நமக்கு வேண்டாம், மனாந்திரத்திலே நாட்டப்பட்டிருக்கிற வாழ்வு நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது ஆவிக்குரிய கரிகள் நிறைந்த வாழ்வு, ஜீவ நதி நிறைந்த வாழ்வு, பரிசுத்த ஆவியாலே நிறைந்த வாழ்வு. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வேட்டன்னு அக்கினையில் ஓடப்படு. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொன்று செல்லுவோ. ஜீவ நதி இருதத்திலிருந்து பாய்ந்து ஓடுவதாக. ஜீவநதி உண்டு, ஜீவநதி உண்டு, பேரின்ப நதி உண்டு, ஜீவநதி உண்டு. எங்கள் உள்ளத்தில் இருந்து பாய்ந்து புரண்டு ஓடுவதாக. வறண்ட நிலத்தில் இருக்கிற மரங்களை போல அல்ல, நீருட்டண்டையிலே ஜீவநதி அண்டையிலே நாட்டப்பட்ட மரங்களாய், செழித்த மரங்களாய், நட்டணிகள் உள்ள மரங்களாய் எங்கள் வாழ்வு மாறுவதாக. வாழ்வு மாறுவதாக, குடும்பங்கள் மாறுவதாக, பிள்ளைகள் மாறுவார்களாக. பிள்ளைகளுக்குள்ளே, வாலிபர்களுக்குள்ளே ஆவிக்குரிய கனிகளை விதையும். ஆவிக்குரிய கனிகள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே நிறைவதாக. உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. சபையை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆவியானவரே கிறிஸ்து வரும் வரைக்கும் எங்களை சரியாய் போதித்து சரியாய் வழி நடத்தி அண்டவரே கனியுள்ள வாழ்வு வாழ எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா, எங்களை நடத்திங்கப்பா. சபையை எங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா, ஒப்படைக்கிறோம் ஐயா, சபையை ஒப்படைக்கிறோம் ஐயா. எங்களை கொண்டு செல்லுங்க, நடத்தி செல்லுங்க. நீர் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீர் வருகிறேன், நீர் வருகிற பொழுது சபையில இருக்கிறவர்கள் கனி நிறைந்தவர்களாய் சந்திக்க கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. முதிர் வயதிலேயும் கர்த்தருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலையும் கனி கொடுக்க கிருபை செய்யுங்க. ஏதோ ஒரு கனி என்று சொல்லி, ஏதோ ஒரு செய்தி என்று நாம் இந்த நாளை விட்டு விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவரை நம் வாழ்விலே இன்றைக்கு இன்னும் 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 அதிகமாய் வரவைக்கு கிருபை செய்யுங்கப்பா, வரவைக்கு கிருபை செய்யுங்க. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். சபையை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.